உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் தரச்சான்றிதழ் பெறுதல் பற்றிய விரிவான தகவல்களை இந்நிகழ்ச்சியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக சமுதாய வானொலி நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இணை பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் பத்மா அவர்கள் வருகை புரிந்துள்ளார். அவர்கள் இந்நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மை பற்றியும் அங்கக வேளாண்மையில் தரச்சான்றிதழ் எவ்வாறு பெற வேண்டும் பற்றிய விரிவான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். கேட்டு அறிந்து கொள்ளலாம், வாருங்கள்.
வணக்கம் அன்பான நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மை குறித்தும் அங்கக வேளாண்மையில் தரச்சான்றிதழ் பெறுதல் குறித்தும் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அங்கக வேளாண்மை என்பது நம் முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வந்த வழிமுறைதான். வேகமான மக்கள் தொகை பெருக்கத்தால் வேளாண்மை தொழில்நுட்பத்தில் மாறுபட்ட அணுகுமுறையை மேற்கொண்டு விரைந்து உற்பத்தியை பெருக்க வழிவகுத்ததன் காரணமாக இன்று நாம் உணவு உற்பத்தியில் தலைநிமிர்ந்து நிற்கின்றோம். ஆனால் உயர்ந்து பெற்ற இந்த செல்வத்தை நம்மால் கட்டிக்காக்க இயலுமா என்ற சந்தேகம் எழ ஆரம்பிக்கும் தருணத்தில்தான் இதற்கான மாற்று சிந்தனையாக அங்கக வேளாண்மை தோன்றியது. அங்கக வேளாண்மை என்றால் என்ன? அங்கக வேளாண்மை என்பது ரசாயன பொருட்களை முற்றிலுமாக தவிர்த்து இயற்கை இடுபொருட்களான மக்கிய வேளாண் கழிவுகள், தொழு உரம், கம்போஸ்ட், பசுந்தாள் உரங்கள் மற்றும் உயிர் உரங்களை பயன்படுத்தி களைகளையும் பயிர்களை தாக்கக்கூடிய நோய்கள் மற்றும் பூச்சிகளையும் இயற்கையில் கிடைக்கக்கூடிய தாவரப் பொருட்கள், இயற்கை உயிரிகள் கொண்டு பயிர் மேலாண்மை செய்வதே ஆகும். இந்தியாவில் சுமார் 42,000 ஹெக்டேரில் செய்து வந்த அங்கக வேளாண்மை கடந்த 5 ஆண்டுகளில் 29 மடங்காக அதிகரித்து தற்பொழுது 5 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகின்றது. அங்கக வேளாண்மையை பொறுத்தவரை இவற்றிற்கு வேலையாட்கள் அதிகமாக தேவைப்படுகின்றனர். அங்கக இடுபொருட்கள் கிடைப்பதும் குறைந்து வருகின்றது. விளை பொருட்களினை விற்பதற்கான சந்தைகள் அதிக அளவில் நம்மிடமே இல்லை. மண்ணின் வளத்தை காத்து, சுற்றுச்சூழலின் தூய்மையை பாதுகாத்து, அதன் சமநிலை மாறாமல் நிலைப்பாட்டினை ஏற்படுத்தி, நீர் மற்றும் காற்றினை மாசுபடாமல் காப்பதை அங்கக வேளாண்மை குறிக்கோளாக கொண்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது அங்கக வேளாண்மை முறை அனைத்து ஊர்களிலும் வெற்றிகரமாக செயலாக்கப்பட்டு வருகிறது. தமிழக வேளாண் பெருமக்கள் இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்திட மிகுந்த ஆர்வம் கொண்டு வருகிறார்கள். நமது முன்னோர்கள் 2,000 ஆண்டுகளுக்கு முன்னரே இயற்கையோடு இயைந்து வாழ்வது எப்படி என்று உணர்ந்து வேளாண்மையை இயற்கையோடு இயைந்த ஒரு வாழ்வு முறையாக வகுத்துள்ளனர். அதனுடைய வெளிப்பாடே இன்றைய அங்கக வேளாண்மை ஆகும். சூழலுடன் ஒன்றிய, சூழலை மாசுபடுத்தாத இயற்கை வாழ்வு தமிழர்களுடைய வாழ்வு. வேளாண்மை என்பது தமிழருடைய வாழ்வு முறை. 1,000 ஆண்டுகளுக்கு முன்னரே அவர்கள் வேளாண்மையை நன்கு புரிந்து வாழ்ந்து வந்தனர். அறிவு திறத்தாலும் அயரா உழைப்பாலுமே நமது முன்னோர்கள் வேளாண்மை செய்து வர அது ஒரு வளமான காலமாக செழித்து வளர்ந்து வந்தது. அங்கக விவசாயம் என்பது இழப்பை ஏற்படுத்தக்கூடியது அல்ல என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். தாவரங்களிலிருந்து நமக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு தேவையற்ற கழிவுகளை மீண்டும் மண்ணுக்கு இடுவதே அங்கக விவசாயமாகும். அங்கக விவசாயத்தை தொடர்வதற்கு முன்பாக பாரம்பரிய விதைகள், மண்வளம், சந்தை ஆகியவற்றை நாம் முதலில் தயார் செய்து கொள்ள வேண்டும். விவசாயிகளும் ஒருவருக்கொருவர் பாரம்பரிய விதைகளை பகிர்ந்து கொள்வதும் மிகவும் முக்கியமாகும். ஏனென்றால் பயிர்களை வளர்க்க மனிதனால் முடியாது, அது மண்ணால் தான் முடியும். எனவே அங்கக விவசாயிகள் முதலில் மண்ணை வளப்படுத்த வேண்டும். அதற்கேற்ப இயற்கை சார்ந்த இடுபொருள்களை மண்ணுக்கு அளிக்க வேண்டும். விளைநிலத்தில் மண்புழுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். அவ்வாறு அதிகரித்துவிட்டால் தண்ணீர் தேவை குறைந்துவிடும். அங்கக விவசாய சான்றிதழ் பெற்ற விளைபொருள்களுக்கு மட்டுமே தற்பொழுது நல்ல சந்தை வாய்ப்பு உள்ளது என்பதை மனதில் கொண்டு நாம் அங்கக வேளாண்மையில் ஈடுபட வேண்டும். அங்கக வேளாண் சான்றளிப்பு குறித்து பார்ப்போம். இன்றைய உலகில் நுகர்வோர்களிடையே நஞ்சில்லாத பாதுகாப்பான உணவை உட்கொள்வது பற்றி விழிப்புணர்வு அதிகரித்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அங்கக வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு நல்ல முறையில் கூடியுள்ளது. கூடுதல் விலையும் கிடைத்து வருகிறது. ஆரம்ப காலத்தில் அங்கக வேளாண்மை விளை பொருட்களிலும் இயற்கையான பொருட்கள் என்ற பொய்யான விளம்பரத்தோடு சந்தைக்கு வர ஆரம்பித்தது. அக்காலகட்டத்தில் ஐரோப்பிய நாடுகள் அங்கக வேளாண் விளை பொருட்களை இறக்குமதி செய்து வந்தது. போலியான அங்கக வேளாண் விளை பொருட்களை தடுப்பதற்கு ஐரோப்பிய நாடுகளுடைய கூட்டுக்குழு ஆர்கானிக் ரெகுலேஷன் என்ற சட்டத்தை 1991 பிறப்பித்தது. இந்த சட்டத்தின் மூலமாக ஐரோப்பிய நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்படக்கூடிய எந்த ஒரு அங்கக வேளாண் விளை பொருளும் இச்சட்டத்தில் விவரித்துள்ள அங்கக வேளாண் சாகுபடி முறைகள், ஆய்வுகள் மற்றும் சான்றளிப்பு முறைகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். இச்சட்டத்தை பின்பற்றி பல நாடுகளும் அங்கக வேளாண் குறித்த சட்டங்களை இயற்றி வந்தன. நம்முடைய இந்திய நாட்டில் அங்கக வேளாண் உற்பத்தி பற்றிய தேசிய திட்டமானது 2000 மார்ச் மாதத்தில் வரையறுக்கப்பட்டது. இந்த திட்டத்தில் அங்கக வேளாண் உற்பத்தி மற்றும் சான்றளிப்பு முறைகள் பற்றி விளக்கி கூறவும் பட்டுள்ளது. மேலும் சர்வதேச சந்தையில் இந்திய அங்கக வேளாண் பொருட்களை பிரபலப்படுத்த இந்திய ஆர்கானிக் என்ற முத்திரையும் வெளியிட்டுள்ளது. சான்றளிப்பு எதற்காக அவசியம்? அங்கக வேளாண் பொருட்களை பொறுத்தவரை உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தைகளில் விற்பனை செய்யப்படுகிறது. நுகர்வோர்கள், குறிப்பாக வளர்ச்சியடைந்த மற்றும் வளரும் நாடுகளில் உள்ளவர்கள் வேளாண் விளைபொருட்களை அங்கக விவசாய முறையில் உற்பத்தி செய்யப்பட்டவை என்பதை அறிந்து திருப்தியடைந்தால் மட்டுமே பொருட்களை வாங்குவர். அங்கக வேளாண் விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் இடையே உள்ள தொலைவு காரணமாக வர்த்தகத்தில் நேரடி தொடர்போ நம்பிக்கையோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே மூன்றாவது நபர் ஆய்வு மற்றும் சான்றளிப்பு மூலம் நுகர்வோர்களிடையே திருப்தியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்த முயல்வதற்காகத்தான் சான்றளிப்பு அத்தியாவசியப்படுகிறது. ஜப்பானில் உள்ள விவசாய அமைப்பில் அங்கக வேளாண் விளைபொருட்களுக்கு மூன்றாவது நபர் சான்றளிப்பது தேவைப்படவில்லை. ஏனெனில் இம்முறையில் விவசாயிகளும் நுகர்வோரும் கூட்டு பங்குதாரர்களாக இருப்பதால் அவர்களுக்கு இடையே ஒருவருக்கொருவர் நம்பிக்கையும் பரஸ்பர மதிப்பும் உள்ளது. நாட்டினுடைய உணவுப் பொருட்களுக்கு அக்மார்க் தர சான்றளிப்பும் நல்ல உயர் ரக விதைகளுக்கு விதை சான்றளிப்பும் நடைமுறையில் உள்ளது அனைவருக்கும் தெரிந்தது. அதுபோல்தான் தரமான அங்கக வேளாண் விளைபொருட்களை விற்பனை செய்யவும் சான்றளிப்பு அத்தியாவசியப்படுகிறது. சரி, அங்கக வேளாண் சான்றளிப்பிற்கான குறைந்தபட்ச தேவைகள் என்ன என்பதை இனி காண்போம். அங்கக வேளாண் சான்றளிப்பு பொருட்களை மட்டும் ஆய்வு செய்து வழங்கப்படுவது இல்லை. மாறாக சாகுபடி முறைகளையும் ஆய்வு செய்து தோட்டத்திற்கு தான் சான்றளிப்பு வழங்கப்படுகின்றது. நம்முடைய தேசிய அங்கக வேளாண் பொருட்கள் உற்பத்தி திட்டத்தில் விவரிக்கப்பட்டுள்ள சான்றளிப்புக்கான குறைந்தபட்ச தேவைகள் என்ன என்பதை நாம் காணலாம். முதலாவதாக, பண்ணை முழுவதையும் குறிப்பிட்ட வருடத்திற்குள் அங்கக விவசாயத்திற்கு மாற்றுவது மிக மிக சிறந்தது. அதுவரை அங்கக விவசாயம் செய்யும் பகுதிகளையும் அங்கக விவசாயம் அல்லாத பகுதிகளையும் தனித்தனியே பராமரி வர வேண்டும். விதைகள் மற்றும் நடவு பொருட்களை அங்கக விவசாய பண்ணைகளிலிருந்து வாங்குவது சாலச் சிறந்தது. அங்கக விவசாய விதைகள் ஒருவேளை கிடைக்காவிட்டால் ரசாயன பொருட்களை கொண்டு நேர்த்தி செய்யாத விதைகளை நாம் ஒருமுறை பயன்படுத்திக் கொள்ளலாம். மரபணு தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட விதைகளையும் செடிகளையும் பயன்படுத்தவே கூடாது. பண்ணையில் கால்நடை வளர்ப்பு, பயிர் சுழற்சி, மூடாக்கு பயிர்கள் வளர்ப்பு, பசுந்தால் மற்றும் தீவன பயிர்கள் வளர்ப்பு, ஊடுபயிர் மற்றும் கலப்பு பயிர் வளர்ப்பு, காடு வளர்ப்பு போன்றவற்றை நாம் கடைபிடிக்க வேண்டும். இதனால் பண்ணையில் உயிரின வேறுபாட்டை நாம் பராமரிக்க முடியும். நமது பகுதிக்கு ஏற்ற பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு சக்தியுள்ள ரகங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், நோய்கொல்லிகள், களைக்கொல்லிகள் மற்றும் ரசாயன பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை பயன்படுத்தக்கூடாது. பண்ணையில் அங்கக கழிவுகளை தீயிட்டு கொளுத்த கூடாது. அதனை மறுசுழற்சி செய்து மண் வளத்தை பெருக்க வேண்டும். மண் வள பாதுகாப்பு உத்திகளை கடைபிடித்து மண் அரிப்பை தடுக்க வேண்டும். தகுந்த நீர் நிர்வாக முறைகளை கடைபிடித்து நீர்வள ஆதாரங்களையும் பாதுகாக்க வேண்டும். அண்டைய தோட்டங்கள் அங்கக விவசாயம் அல்லாத தோட்டங்களாக இருப்பின் அத்தோட்டங்களில் இடப்படும் ரசாயன உரம் மற்றும் பூச்சி மருந்து மூலம் மாசு ஏற்படுவதை தடுக்க காப்பு மண்டலத்தை உருவாக்கிட வேண்டும். நாற்றுகள் வளர்க்கவோ நாற்றங்கால் அமைக்கவோ பாலித்தீன் பொருட்களை உபயோகப்படுத்த நேரிட்டால் அவற்றின் உபயோகத்திற்கு பிறகு அவற்றை மண்ணில் தீயிட்டு கொளுத்த கூடாது. அவற்றை தனியே அப்புறப்படுத்த வேண்டும். விளை பொருட்களை கூடுமானவரை இடைத்தரகர்கள் ஏதுமின்றி நேரடியாக விற்பனை செய்ய வேண்டும். ஓராண்டு பயிர் செய்யும் தோட்டங்களுக்கு அங்கக விவசாயம் தொடங்கிய தேதியிலிருந்து குறைந்தபட்சமாக 2 கழித்து சான்றளிப்பு வழங்கப்படும். பல ஆண்டுகளாக அங்கக விவசாயம் செய்து வரும் தோட்டங்களில் இதனை தகுந்த ஆதாரங்களுடன் நிரூபிக்க முடியுமானால் சான்றளிப்பு நிறுவனம் இந்த மாறும் காலத்தை குறைக்கவோ அல்லது தள்ளுபடி செய்யவோ முடியும். சரி, இதனைத் தொடர்ந்து ஆவண பராமரிப்பு குறித்து பார்க்கலாம். அங்கக வேளாண் சான்றளிப்பில் ஆவண பராமரிப்பு என்பது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. பண்ணை சாகுபடி மற்றும் பதப்படுத்தும் முறைகள், இடுபொருள்கள், விளை பொருள்கள் குறித்த தகவல்களை பதிவு செய்து தர வேண்டும். அங்கக விவசாய பண்ணைகளில் கீழ்கண்ட ஆவணங்களையும் பதிவேடுகளையும் நாம் பராமரிக்க வேண்டும். அவை என்னவென்றால், முதலாவதாக பண்ணை வரைபடம், இரண்டாவதாக பண்ணை விளைநிலங்களை குறித்த கடந்த 3 விவரங்கள், மேலும் பண்ணையில் மேற்கொள்ளப்படும் செய்முறைகள், இடுபொருட்கள் குறித்த பதிவேடு, விளை பொருட்கள் குறித்த பதிவேடு, அறுவடை குறித்த பதிவேடு, சேமிப்பு பதிவேடு, விற்பனை விவரங்கள் அடங்கிய பதிவேடு, குறியீட்டு அட்டை குறித்த பதிவேடு. இந்த ஆவணங்களை பராமரிப்பதன் மூலமாக சான்றிதழ் பெற்ற தோற்றங்களில் விளைபொருட்களில் ஏதாவது ஒரு தவறு நேர்ந்தால் அதனை நாம் எளிதாக கண்டுபிடித்து நிவர்த்தி செய்ய முடியும். அடுத்ததாக சான்றளிப்பு நிறுவனம் குறித்து பார்க்கலாம். சான்றளிப்பு நிறுவனம் நம் நாட்டில் அங்கக வேளாண் சான்றளிப்பு வழங்கி வருகின்ற அல்லது வழங்க விரும்புகின்ற எந்த ஒரு உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு நிறுவனமும் மத்திய வர்த்தக அமைச்சக அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்பது விதிமுறையாகும். சான்றிதழ் பெற விரும்பும் அங்கக வேளாண் உற்பத்தியாளர்கள் மத்திய வர்த்தக அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றளிப்பு நிறுவனத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். உடனே சான்றளிப்பு நிறுவனம் விண்ணப்ப படிவம், கட்டண முறைகள், உற்பத்தி முறைகள், ஆய்வு மற்றும் சான்றளிப்பு வழிமுறைகள், தண்டனைகள் மற்றும் மேல்முறையீடு குறித்த தகவல்களை அனுப்பி வைக்கும். உற்பத்தியாளர்கள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதனுடன் கடந்த 3 வருடங்களாக பண்ணையில் கடைபிடித்த மண், நீர், பூச்சி, நோய் மற்றும் களை நிர்வாக முறைகள், பதப்படுத்தும் முறைகள், இடுபொருட்கள் மற்றும் விளை பொருட்களை பதிவு செய்யும் முறைகள் போன்றவற்றை குறித்த தகவல்களையும் அனுப்ப வேண்டும். அதன்பின் சான்றளிப்பு நிறுவனத்திற்கும் உற்பத்தியாளருக்கும் இடையே சான்றளிப்பு ஒப்பந்தமானது கையெழுத்திடப்படுகிறது. பின்னர் சான்றளிப்பு நிறுவனம் தனது ஆய்வாளரை அனுப்பி பண்ணையை ஆய்வு மேற்கொள்ளும். ஆய்வாளர் தனது சிபாரிசுடன் கூடிய ஆய்வறிக்கையை சான்றளிப்பு நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள். பண்ணை ஆய்வின் போது தேவைப்பட்டால் மண், இலை, தழை மற்றும் விளை பொருட்கள், இடுபொருட்களின் மாதிரிகளை எடுத்து ஆய்வகத்திற்கு அனுப்பி ரசாயன பொருட்கள், பூச்சிக்கொல்லிகள் கலந்துள்ளனவா என்று கண்டறியப்படுகிறது. அதன் பின்பே சான்றளிப்பு நிறுவனம் ஆய்வறிக்கையை மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் சான்றிதழ் வழங்குகின்றது. இச்சான்றிதழானது ஓராண்டுக்கு மட்டுமே வழங்கப்படுகின்றது. ஆண்டுதோறும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டும் சான்றிதழ் வழங்கப்படும். சான்றளிப்பு நிறுவனம் அங்கக வேளாண் சான்றிதழை தனிநபருக்கோ அல்லது குழுக்களுக்கோ, அதாவது விவசாய குழுக்கள், விவசாய சங்கங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அரசு சாரா நிறுவனங்கள் ஆகியவற்றிற்கு வழங்கி வருகின்றது. சான்றிதழ் பெற விரும்பும் தனிநபர் உற்பத்தியாளர்கள் நேரடியான சான்றளிப்பு நிறுவனத்தை அணுகி சான்றளிப்பு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம். சான்றளிப்பு நிறுவனம் ஆய்வுக்கு பின் சான்றிதழை தனிநபர் பெயரில் வழங்குகின்றது. தனிநபர் சான்றளிப்பு எளிதானது, ஆனால் சான்றளிப்பு கட்டணம் அதிகமாகும். தனிநபர் உற்பத்தியாளர் சிறு விவசாயியாக இருக்கும் பட்சத்தில் அங்கக வேளாண் விளைபொருட்களினுடைய அளவும் குறைவாக இருக்கும். அதனால் விளைபொருட்களை விற்பனை செய்வதில் சிறிது பிரச்சனை ஏற்படுகின்றது. விவசாய குழுக்கள், விவசாய சங்கங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் போன்றவை குழு சான்றளிப்பின் கீழ் வருகிறது. குழுவில் உள்ள அங்கக விவசாயிகளின் சார்பில் குழுவானது சான்றளிப்பு நிறுவனத்தை அணுகி சான்றளிப்பு ஒப்பந்தம் செய்து கொள்கிறது. சான்றளிப்பு நிறுவனம் ஆய்வுக்கு பின் சான்றிதழை குழுவின் பெயரில் வழங்குகின்றது. குழு சான்றளிப்பில் உள் கட்டுப்பாட்டு அமைப்பு மிகவும் சிறப்பாக செயல்பட வேண்டும். அதாவது குழுவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர் விவசாயியின் தோட்டத்தையும் மேற்கூறிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அல்லது விவசாய சங்கங்கள் தமக்குள்ளே ஆய்வு செய்து ஆய்வறிக்கையை பராமரிக்கவும் வேண்டும். சான்றளிப்பு நிறுவனம் குழுவில் உள்ள தோட்டங்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக தேர்வு செய்தும் ஆய்வு செய்தும் ஆவணங்களை சரிபார்த்தும் சான்றிதழை வழங்குகின்றது. குழுவில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் உண்மையுடனும் பரஸ்பர நம்பிக்கையுடனும் செயல்படுவது மிகவும் அத்தியாவசியப்படுகிறது. குழுவில் யாரேனும் ஒருவர் அங்கக விவசாய விதிமுறைகளை கடைபிடிக்க தவறும் பட்சத்தில் குழுவின் சான்றளிப்பு நிச்சயமாக பாதிக்கப்படும். குழு சான்றளிப்பில் சான்று கட்டணம் மிகவும் குறைவு. குழுக்களில் அதிக அளவில் அங்கக வேளாண் விளைபொருட்கள் கிடைக்கும் என்பதாலும் குழுவின் பெயரிலே சான்றிதழ் வழங்கப்படுவதாலும் குழுவானது நேரடி விற்பனை அல்லது ஏற்றுமதியை செய்ய இயலும். அங்கக விவசாயத்தின் மூலமாக நஞ்சில்லாத உணவை உற்பத்தி செய்யலாம். மண்ணுக்கு உயிர் கொடுத்து சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது அங்கக வேளாண்மையில் எவ்வாறு தரச்சான்றிதழ் பெற வேண்டும், அதை பற்றிய விரிவான விவரங்களை முனைவர் பத்மா அவர்கள் இந்நிகழ்ச்சியில் உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.